வணக்கம் சிகாமணி அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவை பார்த்தா அந்த முடிவுகளின் ஹைலைட்ஸ் அல்லது ஆச்சரியங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன எல்லாம் படுது?
நிச்சயமாக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பல ஆச்சரியங்களை தந்துள்ளது. திமுக வெற்றி என்பது கொங்கு மண்டலத்திலும் சாத்தியப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக அது வந்து அதிமுகவின் கோட்டை, அந்த கோட்டையை நாங்கள் பிடித்துள்ளோம் என்று முக ஸ்டாலின் தனது பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கொங்கு மண்டலத்தை மிகவும் சிரமப்பட்டு அல்லது பெரும் முயற்சி எடுத்து திமுக கைப்பற்றியுள்ளது. அது நிச்சயமாக அந்த கோயம்புத்தூர் வட்டாரம் அல்லது சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருச்செங்கோடு இந்த பகுதிகள் வந்து நீண்ட கால அதிமுகவின் செல்வாக்கப்பட்ட இடமாக இருந்தது. அந்த இடத்தை பிடித்திருப்பது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான விஷயம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அங்கு குறைவான வெற்றியை கூட பெறவில்லை. அந்த இடத்தில் இப்போது வந்து மாநகராட்சியில் வந்து 100 வார்டுகளில் 96 வார்டுகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஒரு பெரிய ஆச்சரியம். இரண்டாவது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியும் அங்கு வந்து 1 வார்டு கூட பெறவில்லை. அங்கு வந்து கோயம்புத்தூர் வந்து அவர்களுடைய செல்லாக்கு பகுதி என்ற இடத்தில் அங்கு வந்து அவர் பெறவில்லை. எடப்பாடி பழனிசாமியுடைய வீடு அமைந்துள்ள அந்த எடப்பாடி தொகுதியும் எடப்பாடி கிடைக்கவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தேனியில் அவருடைய குச்சனூர் பஞ்சாயத்துல அதிமுக வெற்றி பெறவில்லை. சிறிய அளவில் போட்டியிட்ட கட்சிகள், ஓரளவாவது வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த கட்சிகள் எல்லாம் வந்து படுதோல்வியை சந்தித்துள்ளன. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அலை, திமுகவின் அலை, பெரிய அலை அப்படின்னு ஒரு பேர் அலைன்னு சொல்ற அளவுக்கு இந்த வெற்றி வந்து அமைந்திருக்கு.
இப்ப நீங்க அப்படி சொன்னா கூட, இப்ப திமுகவோட வெற்றி வந்து ஒரு செயற்கையான வெற்றி அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமாக ஒரு ஆட்சியில இருக்கிற கட்சி தான் உள்ளாட்சி தேர்தல்கள்ல வந்து 1996 முதல் நகர்ப்புற பஞ்சாயத்து சட்டங்கள் வந்த பிறகு நடந்து வருகிறது. தொடர்ந்து எது ஆளும் கட்சியாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் பெரும்பான்மை கிடைக்கும். கடந்த 2011 மாநகராட்சி தேர்தலில் 10 மாநகராட்சியும் அதிமுகவை கைப்பற்றியது. அது ஒரு பொதுவான போக்கு. ஆனால் இதில் புதிய நிலைமை என்னவென்றால், ஒரு எதிர்கட்சி குறைவான இடங்களை பெற்று தோல்வி அடைவது என்பது பொதுவான ஒரு போக்கு. ஆனா இந்த முறை துணை தெரியப்படுகின்றது அப்படின்ற சொல்லும் அளவிற்கு எதிர்கட்சிகள் வந்து தோல்வியை சந்திருக்கின்றன. அதே சமயத்தில் வந்து பணபலம், அதிகார பலம் அப்படின்ற ஒரு புகாரும் உள்ளது. அதையும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இதையும் மீறி ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போது திமுக பல இடங்களில் வெற்றியையும், கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2019 கடைசியில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதில் ஒரு பாதியளவு இடங்களை வந்து திமுக பெற்றது. மொத்தம் 27 மாவட்டங்கள் நடந்தது. அந்த அளவுக்கு வந்து அதிமுக சாதிக்காது பெரிய குறையாக தெரிகிறது. செயற்கையான வெற்றி அப்படி என்று கூறுகிறார், அது வந்து அது அவங்களுடைய விமர்சனம். ஆனால் அதிமுக ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளது.
இப்ப நீங்க சொல்ற மாதிரி கூட, இப்ப உள்ளூராட்சி தேர்தல்கள்ல ஆளுங்கட்சியை வெற்றி பெறதான் இப்ப வரலாறு அப்படின்னு இருந்தா கூட, இப்போது அதிமுக அடைந்திருக்கும் தோல்விங்கிறது ஒரு எதிர்பாராத தோல்வியா அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று மாதிரிதான் உங்களுக்கு படுதா?
எனக்கு பார்க்க வந்து இது எதிர்பாராத தோல்வியா தான் தெரியுது. கோயம்புத்தூர்ல வந்து கடுமையான போட்டி எஸ்பி வேலுமணி தந்தார். அவர் வந்து அங்க அவ்வளவு அளவுக்கு கட்சி வந்து கட்டமைப்பு உருவாக்கி இருந்தார் அப்படின்றது உண்மை. அந்த கட்டமைப்பு இருந்த இடத்துல வந்து அவர்கள் வெற்றி பெற முடியாது ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வெற்றி தான் முடிவை சொல்கிறது, ஒருத்தருடைய பலத்தை தீர்மானிக்கிறது. அது பணம்பலமாக இருந்தால் எஸ்பி வேலுமணி தரப்பிலும் பணம்பலம் இல்லாத நிலை என்று சொல்ல முடியாது. அதனால் அதிமுகவின் தோல்வி என்பது மிகவும் எதிர்பாராது. அது அந்த இந்த அளவுக்கு சட்டசபை தேர்தலில் கிட்டத்தட்ட 60-70 இடங்கள் வரைக்கும் அந்த கூட்டணியோடு சேர்ந்து வெற்றி பெற்ற ஒரு கட்சி இவ்வளவு படுமோசமான தோல்வியை சந்திக்கின்றது எதிர்பாராதான் நான் பார்க்கிறேன்.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் இது எதிர்பார்த்ததை விட அந்த கட்சி அதிகமாகவே வென்றுள்ளது அப்படின்னு சிலர் பார்க்குறாங்க. உங்களை பொறுத்தளவில் எப்படி படுது? இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளருங்கிற வகையில், இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டில் காலூன்ற துவங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி அர்த்தப்படுத்திக்கலாமா?
நிச்சயமாக காலூன்ற தொடங்கி விட்டது என்ற பார்வை வந்து சரியான பார்வை தான். சென்னையில் ஒரு வார்டு ஜெயித்திருப்பது, மதுரையில் ஒரு வார்டு ஜெயித்திருப்பது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இது வந்து பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்திருக்கு. ஆனால் ஒரு 3% வாக்கு கூட எட்டி இருக்க முடியாது. இருந்த போதிலும் அவருடைய முன்னேற்றம் என்பது வந்து ஒரு நடுத்தர ஜாதியினர், நடுத்தர வர்க்கத்தினர் அவர்களுடைய மத்தியில் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்று வருகிறது. அதிமுகவில் உள்ள சில திமுக எதிர்ப்பாளர்கள், கடும் எதிர்ப்பாளர்கள் சில பேர் பாரதிய ஜனதாக்கு வாக்களித்திருக்க கூடும். வட மாவட்டங்களில் வன்னியர் பகுதியில் கூட சிலர் மாறி வாக்களித்திருக்க கூடும் என்ற நிலைமை காரணமாக வார்டு எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பார்த்தால் ஒரு 22 மொத்தமாக மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி என்று பார்த்தா 22 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது மற்ற கட்சிகள் ஒப்பிடும் போது இது வந்து இவ்வளவு குறைவான இடத்தில் இருந்த பாஜக முன்னேறி வந்திருக்கிறது. வார்டு அளவில் அது வெற்றி பெற்றிருந்த குறைவான இடங்கள் என்றாலும் பரவலாக எடுப்பது ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அதே சமயத்தில் கோயம்புத்தூரில் எதிர்பார்த்த ஒரு வார்டு கூட வெற்றி பெற முடியவில்லை. கன்னியாகுமரி நாகர்கோவில் வட்டாரத்தில் வந்து சில வெற்றிகளை பெற்றுள்ளது. இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தான். ஆனால் எந்த இடத்தில் உதாரணமாக மேலூரில் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் ஹிஜாப் எடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய அந்த மேலூர்ல வந்து 10 ஓட்டுகளை தான் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது. அதே மாதிரி தஞ்சாவூர் வட்டாரத்தில் அந்த லாவண்யா தற்கொலை விஷயத்தில் பிரச்சனை எழுப்பிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியவில்லை. இந்த மத ரீதியான அணிதிரட்டல்கள் வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை என்றாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வளர்ச்சி பெற்றுகின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கிறது நான் பார்க்க முடியும்.
இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் அது வந்து திமுக அதிமுகவுக்கு அடுத்தது 3வது பெரிய கட்சியாக பல வார்டுகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க?
காங்கிரஸ் வந்து மொத்தமாக ஒரு 85 வார்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறதாக செய்திகள் வருகின்றன. அந்த காங்கிரஸோடு ஒப்பிடும் போது பாரதிய ஜனதா தனித்தே வந்து 22 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதை விட கூட்டணியாக போட்டிக்கு 24 இடங்களில் மார்க்சிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு 2014 ஒரு 4 தாண்டிய சில சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது. ஆனால் அந்த அளவுக்கு வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி இதுவரை பெற்று காட்டவில்லை. அதனால் காங்கிரசின் கட்சியின் செல்வாக்கு இப்போது எப்படி இருக்கின்ற தெரியவில்லை. அகில இந்திய கட்சிகளின் பொறுத்தளவில் காங்கிரஸ் வந்து தனித்து நின்று சில காலம் ஆகிவிட்டதால் எந்த கட்சிக்கு உண்மையான செல்வாக்கு எவ்வளவு இருக்கின்றது தெரியவில்லை. காங்கிரசின் செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி 3வது பெரிய கட்சின்னு சொல்வதற்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒப்பிடும் போது பாட்டாளி மக்கள் கட்சி 5% அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தது சட்டசபை தேர்தலில். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவுடைய செல்வாக்கப்பட்ட கட்சி தான். அதனால் 3வது பெரிய கட்சி என்பதற்கான போட்டி வந்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் குறிப்பிட்ட பேரூராட்சிகளின் சில வார்டுகளில் வந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு முன்னேற்றம் அப்படின்னு படுதா, அல்லது வந்து அவர்கள் பெரிய தாகதையும் சாதிக்கவில்லை அப்படின்னு மாதிரி படுதா?
நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது, ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது என்ற அளவில் தான் அவர்கள் வெற்றி அமைந்துள்ளது. 7% அளவிற்கு சட்டசபை தேர்தலில் வாக்கு பெற்ற ஒரு கட்சி விஜய் மக்கள் இயக்கம், அது போன்ற சுயேட்சைகள் கூட வெற்றி பெறுகிறார்கள். சில சுயேட்சைகள் சென்னையில் கூட சில சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சுயேட்சைகள் தனியாக நின்று சாதித்த முடிந்த அளவு கூட நாம் தமிழர் சாதிக்க முடியவில்லையே என்று விமர்சனம் எழுந்துள்ளது.
இப்போ விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக, நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம், இந்த தேர்தலை பொறுத்தளவில் அது இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிற மாதிரி படுதோ?
மக்கள் நீதி மையம் வந்து ஒரு இடத்துல போட்டு வெற்றி பெற்றதாக செய்திகள் வரவில்லை. மக்கள் நீதி மையம் தேமுதிக மிக சில இடங்களில் வெற்றி பெற்றதாக பார்க்க முடிகிறது. இரண்டு கட்சிகள் தலைவர்கள் மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசன் இல்ல தேமுதிகவின் விஜயகாந்த் இவரெல்லாம் முழு நேர அரசியல்வாதிகளாக இல்லாமல் தேர்தல் நேரத்து அரசியல்வாதிகள் மாதிரி செயல்படுகிறார்கள். அதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து மக்கள் பார்க்கிறார்களோ என்று தோன்றுகிறது. நகர்ப்புறங்களில் மக்கள் நீதி மையத்துக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது என்று பேசப்பட்டது. ஆனால் நகர்ப்புறங்களிலும் மக்கள் நீதி மையம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாதது ஒரு ஆச்சரியம் தான். இவ இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அடுத்து அதனுடைய எதிர்காலம் என்ன என்பதே ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது.
இப்ப தேர்தல் முடிவுகளை பார்த்தா இன்னும் வரும் நாட்கள்ல வந்து அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? கூட்டணி மாற்றங்கள், கூட்டணி சேர்தல்கள் எல்லாம் நடக்குமா, என்ன மாதிரி படுது உங்களுக்கு?
முக்கியமான கேள்விதான். அதிமுகவை பொறுத்த அளவில் நிச்சயமாக அங்கு இரட்டை தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இரண்டு தலைமைகளும் சேர்ந்து வெற்றியை ஈட்டி தர முடியவில்லை. சசிகலாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதன் தொண்டர்களை வந்து தொடர்ந்து இணைக்க முடியவில்லையா, அல்லது மக்களை ஆகர்ஷிக்கக்கூடிய கவரக்கூடிய தலைவர்கள் வந்து அதிமுகவுக்கு தேவையா, இந்த கேள்வி எல்லாம் அதிமுக தரப்பில் எழுந்துள்ளது. மற்றபடி கூட்டணி அதிமுக திரும்ப வந்து மற்ற கட்சிகளையும் திரும்ப கூட்டணி 2024 மக்களவைத் தேர்தலுக்கு மற்ற கட்சிகளுடைய உதவியை நாட வேண்டிய தேவை நிச்சயம் எழுந்துள்ளது. தனியாக அது வந்து களம் காண்பது ஒரு சிரமமான காரியமாக மாறிவிட்டது. திமுகவை பொறுத்தளவில் ஸ்டாலின் தன்னுடைய பேட்டியில் வந்து நான் கண்காணித்துக் கொண்டிருப்பேன், யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று கூறுகிறார். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பெரும் பொருட்செலவு, ஒரு வார்டுக்கு சில பகுதிகளில் 1 கோடி ரூபாய் கூட செலவழித்து வெற்றி பெற்ற வருகின்றவர்கள் மிகவும் நேர்மையாக மக்கள் பணி ஆற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அதனால் புகார்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். பரவலான வெற்றி பெற்றிருக்க திமுக பரவலான மக்களின் அதிருப்திக்கும் ஆளாக வேண்டிய நிலைமை வரலாம். அவருடைய செயல்பாட்டை பொறுத்தது அது திமுகவுக்கு ஒரு சவாலான நிலை. மற்ற கட்சிகளை பொறுத்தளவில் அவர்கள் தனித்து களம் காணுவது, நாம் தமிழர் மட்டும் தொடர்ந்து தனித்து களம் காண்பது உறுதியாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் வந்து அவருடைய தனித்து போட்டி என்ற முடிவை சிலர் பரிசீலனை செய்யப்படும்.
மிக்க நன்றி சிகாமணி அவர்களே, மிக்க நன்றி.
நன்றி செல்வராஜ் சார், நன்றி, வணக்கம்.